தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில வாழை வாழை சாகுபடி அப்படின்னாக்க நீங்க நினைக்கிற மாதிரி காய்க்காகவோ அல்லது பழத்துக்காகவோ சாகுபடி செய்யறது இல்ல, இலைக்காக சாகுபடி செய்யும் போது என்னென்ன நுட்பங்கள்லாம் அவர் பின்பற்றாரு அப்படிங்கிற தன்னுடைய அனுபவங்களை சொல்ல இருக்காங்க. நிலாம்புரை சேர்ந்த NC செல்வராஜ் அவங்க, இவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். விவசாயம் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில தான் விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இன்னைக்கு. இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையும் கூட இந்த நகரத்தை ஒட்டின பகுதிகள் எல்லாம் விவசாயிகள் இன்னும் விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கு.
சரிங்கம்மா, சரிங்க.
இப்ப உங்களுடைய அனுபவம் எப்படிங்க? நீங்க எவ்வளவு வருஷமா விவசாயம் பண்றீங்க?
இப்ப நாங்க ஓரளவுக்கு நம்ம அனுபவத்துல ஒரு 40 வருஷம் செய்யறோம். நம்ம ஒரு நீளம் போறோங்க, நீளம்பூர் பொய்யரி தோட்டம் சொல்லி தன்னம்பிக்கை விவசாய செல்வராஜினத்தை தெரியல சொல்லுவாங்க. நல்லா விவசாயம் நிறையா ஆர்வமாக பண்ணுறவங்க ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்குது நம்மளுக்குங்க. ஒரு 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அப்பா காலத்துலேருந்து நல்லா விரிவாக பண்ணுறோமுங்க. இப்போ இடையில கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் கொஞ்சம் நிலஞ்சிட்டு வருது விவசாயம் எல்லாம். அது கூட விரிவாக பண்ணி ஒரு 50 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணி பார்த்தோம்ங்க. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழையெல்லாம் ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் வரைக்கும் போடுவோமுங்க. நேந்திர வாழையெல்லாம் போடுவோங்க. காய்கறி நிறைய விற்குவோம். முந்தியெல்லாம் காய்கறி இடத்துல ஒரு தக்காளி, கத்திரி இதெல்லாம் வெண்டை எல்லாமே ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிறைய தொடர்ந்து வெங்காயம்லாம் நிறைய போடுவோங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ள ஆளுக்கு பிரச்சனைனால லேபர் பிரச்சனை அப்படி இப்படி நல்லா இயற்கை பாதிப்பு செயற்கைங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் விரிவாக பண்ண முடியுது இல்லைங்க. இருந்தாலும் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் பண்ணுறவங்க இப்போ தொடர்ந்து பண்ணுறோங்க. தண்ணி எங்களுக்கு ஆச்சங்குளம்னு பெரிய பக்தால் பெரிய ஆச்சங்குளம் இருக்குதுங்க. அதனால் தண்ணி எங்களுக்கு மோயாதுங்க. கோயம்புத்தூர் இந்த டிச்சு தண்ணியில் வர்றதுனால எங்களுக்கு தண்ணி மோயாதுங்க. ஆர்வமாக செய்கிறோம். அதனால் வந்து உங்களுக்கு ஆர்வமந்தத்தில் செய்ய முடியுங்க, ஈடுபாடு இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. அப்புறம் அதே சமயத்தில் நம்ம நாங்களாம் வந்து எடுத்து பேரை காப்பாற்றவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆர்வம் எடுத்து ஒரு தன அளவுக்கு நல்லா எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு பேர் எடுத்துட்டோம்ங்க. ஒரு கௌரவ பிரச்சனை நம்ம ஓரளவுக்கு ஒரு சூழ்நிலை நல்லா பண்ணலாம்னு ஆர்வம் பண்ணுறதுனால பண்ண முடியுதுங்க.
விவசாயத்தை விட்டுடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆமாங்க. எப்படியா நம்ம ஒரு குடும்ப ஒரு கௌரவ பிரச்சனைங்க. நம்ம பசங்களாம் படிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் தான் வச்சுங்களேன், நம்பிக்கை இருக்குதுங்க.
சரிங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை, அதுவும் நம்ம மாதிரி நகரப்பகுதிகளை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஆள் பிரச்சனைங்கிறத பெரிய பிரச்சனை இல்லைங்களா?
கொஞ்ச நாளுக்குள்ள அது ஒரு நம்பர் ஆயிடுச்சு. இந்த ஊரக வேலைக்கு எல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு எல்லாம் வந்துங்காட்டி அதெல்லாம் அந்த லைனில் போயிட்டாங்க. விவசாயத்துக்குன்னு தனியாக வேலைக்கு வர்றதுங்கிறது எல்லாம் நம்ம கொஞ்சம் பழைய திறமையில அப்படி போயிருந்தவங்களா எல்லாம் வேலை இந்த விவசாயத்தில் ஈடுபாடு இல்லாமல் போச்சுங்க. கொஞ்சம் நேம்பா போக பார்க்குறாங்க. கூலி அதிகமாகிடுச்சு, அந்த அளவுக்கு வேலை இல்லைங்க. இப்போ அவங்களுக்கு எங்களுக்கு டைரெக்டாக பாதிக்கணும்னு வச்சுங்களே, எதிர்பார்த்த ஆளு கிடைக்க மாட்டேங்குதுங்க. முன்னாடி எல்லாம் ஒரு 10 பேர் வேணா 15 பேர் வருவாங்க. அப்போ கூலிங் கட்டுடைய அளவுக்கு இருந்தது, விலைவாசியும் ஒரு நிர்ணயம் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே தலைகளாக போச்சுன்னு
வைங்களேன். சரிங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஆள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னாக்க யந்திரங்களை அதிகப்படியாக பயன்படுத்தணும் விவசாயத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது இல்லைங்களா?
வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அதெல்லாம் கொஞ்சம் வந்தங்காட்டி தான் பரவாயில்லை. இப்போ டிராக்டர் உழவுக்கெல்லாம் டிராக்டர் வந்துருச்சுங்க. அப்புறம் இப்போ CCP இந்த மாதிரி நிறைய எல்லா மிஷினரி வந்து உழவுகளாக கருவிகளை வந்த பிறகு தான் பரவாயில்லைங்க. இப்போ இந்த சொட்டு நீர் இதெல்லாம் வருதுங்க, மேக்ஸிமம் வந்து நிறையா வந்துருச்சுங்க லேட்டஸ்ட்டாக. கவர்மெண்ட்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா விரிவாக வெளிநாட்டு கலாச்சாரம் வந்தால் தான் கொஞ்சம் பண்ண முடியுங்க. இப்போ வந்து விவசாயம் எங்களோட போயிடும் போல இருக்குதுங்களா, அடுத்து வாரிசுகளை வந்து வர்றதுனா நிறையா உங்களுக்கு கருவிகளை வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக வரணுங்களா, அப்போ தான் பண்ண முடியுங்க.
சரிங்க. இப்போ இந்த யந்திரங்கள் பயன்பாடு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க.
ஆமாங்கம்மா.
இப்போ வந்து நீங்க முழுசுமே வாழை தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா?
இப்போதைக்கு வாழைதான் போட முடியுதுங்க. அப்புறம் அதை விட தென்னைங்க, அப்புறம் வந்து ஊடு போயிரு, வேற ஏதாவது சின்ன வேலை தான் நம்ம பெருசெல்லாம் பண்ணா அதிகமாக ஆளுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்க வேண்டியது இருக்குதுங்க. இப்போ இப்போ முந்தி காய் நிறைய விரிவாக வைக்கவோங்க. இப்போ ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படி ஆள் நம்ம சொந்த ஆளை வச்சு தான் பண்ண முடியுதுங்க. ஆள் நம்பி பண்ணும்போது அதை வந்து நடைமுறையில் வந்து மாரடி பண்ண முடிய மாட்டேங்குது. அப்புறம் நம்ம வேஸ்ட் ஆயிருங்க, ஏமாந்தா வேஸ்ட் ஆயிருங்க. அதனால் வந்து அதுக்கு நம்மளா மீது நம்ம பண்ண முடியும்னு வச்சுங்களேன். காயில் வைக்கும்போது அதை விட்டால் கரும்பு விடலாங்க, கரும்புக்கும் எல்லாம் இயற்கை பாதிப்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அப்புறம் அதை விட்டால் தென்னைங்க, தென்னையும் எல்லாம் இப்போது கொஞ்சம் விலைவாசி இல்லை, விலை கம்மிங்க. அதனால் வந்து ஏதோ இல்லைங்கிற பட்சத்தில் அதை பண்ணலாங்க. ஆளு இல்லைங்கிற பட்சத்தில் அதை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம்னு வைங்க. நம்ம வந்து அதிகம் ரிஸ்க் எடுத்து முடிய மாட்டேங்குதுங்க. இப்போது முன்னாடியாட்ட வந்து நம்ம திறமையெல்லாம் வந்து முன்னாடியாட்ட காட்ட முடியாதுங்க. நம்ம ஏதோ அளவாக ஒரு 5 ஏக்கருக்குள்ளே பண்ணலாம் நம்ம பண்ணால். முந்தியெல்லாம் நிறைய பண்ணோம்ங்க, 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் வரைக்கும் பண்ணி பார்த்தோம்ங்க.
இப்போ முன்னாடி காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க.
ஆமாங்கம்மா.
என்ன மாதிரி காயெல்லாம் போடுவீங்க?
முந்தி தக்காளி எல்லாம் நம்ம அப்பா காலத்துல இருந்து தக்காளி நல்லா மாறிட்டீங்களா, நல்லா மாறிட்டுக்குள்ள பழக்கம் இருக்குங்க. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் தொடர்ந்து வச்சுட்டு தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவோம்ங்க. அதை பத்தி ஒரு 30-40 வருஷம் அனுபவம் நம்மளுக்கே இருக்குதுங்க. நல்லா அளவுக்கு கட்டுடைய அளவுக்கு இருந்துங்க. அப்போல்லாம் விலை ஒரு கம்மியாக இருந்தாலும் கூட கூலி எல்லாம் கம்மிங்க. அப்புறம் மாறிட்டீங்கெல்லாம் நல்லா சௌகரியமாக இருந்ததுங்க. இப்போ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடிய மாட்டேங்குதுங்க.
இப்போ வந்து வாழையில் வந்து குறிப்பாக நீங்கள் என்ன மாதிரி ரகம் போடுறீங்க?
இப்போ மீந்தி நேந்திரமையின போடுங்கம்மா. அப்புறம் இப்போ சமயத்தில் இந்த காய்கறிக்கு இதெல்லாம் இலை வாழை போட்டு பழகிட்டோங்க. இந்த பூவன் வந்து இலைக்கு இதெல்லாம் போடுவோங்க. இந்த இலைக்கு பூவன் வாழை இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிடுங்களா, அதே பூவன் வாழத்தை இலையை போட்டுக்கிறதுங்க, இலைக்கு போடுறதுங்க. கண்ணை போட்டுனு ஒரு 6 மாதத்துல பலனுக்கு வந்துடுங்க. இப்போ தொடர்ந்து நம்ம காடு நல்லா போகிற வசி இருந்ததுன்னா ஒரு 2-3 வருஷம் வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக. அதில் ஒரு பலன் தெரியுதுங்க. இப்போது ஒரு வாரம் முறுக்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இதோ 2 வாரத்துக்கு 2.5 அறுக்கணுங்க. அது ஒரு தொகை நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க ரொட்டீனுக்கு. அப்புறம் அதை விட்டதுன்னா இப்போ வேற காய் வலை தான் மீனை போடுறோம்ங்க.
இப்போ காய்க்குனாக்கா என்ன ரகம் போடுவீங்க?
காய்க்கு நேந்திரம் மீனை போடுறோம்ங்க. அப்புறம் அதை விட்டால் ரொபஸ்டாக போடுவோம்ங்க. இதிலே வந்து 2-3 வெரைட்டி இருக்குதுங்க, அது போடுவோம்ங்க. அப்புறம் லோக்கலில் கடையில் கொடுக்குற இந்த பஜ்ஜிக்கு இந்த நேந்திரம் இந்த இதுங்க இந்த முந்தயம் இதெல்லாம் போடுவோம்ங்க. கற்பூரவல்லி இதெல்லாம் அளவலாக போட்டுக்கிறோம்ங்க. மீன் நேந்திரம் தான் போட்டுருக்குறோம் தொடர்ச்சி ஒரு 10-20 வருஷமா பக்கமாக.
இப்போ நேந்திரம்னாக்கா உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் உங்களுக்கு?
அது நிறைய வியாபாரி இங்கே வர்றாங்க, கேரளாக்காரர் வர்றாங்க, வெளியேற்றுமதி பண்ணுற ஆளுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள வச்சு நாம் மாறிட்டிங்களா பிரச்சனை இல்லை. விலை இருந்துன்னா தேடி வந்துடுவாங்க. விலை கம்மியாகும் போது அதையும் நாம் தேடித்தான் நாம் போய் மாறிட்டிங் பண்ணியாகணுங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக போதுங்க. அது நேந்திரம் வந்து ஸ்டாண்டர்டுங்க எப்பவுமே, மற்றதாட்ட பாதிக்காதுங்க. ஏதோ ஓரளவுக்கு நிறைய வியாபாரி இருக்கிறாங்க. சிப்ஸ் ஆள் நிறைய எல்லாம் அப்படியெல்லாம் பல வாக்கில் போகிறதுனால பண்ண முடியுதுங்க. நல்லா அனுபவம் இருக்குது எங்களுக்கு, அதனால் பண்ணுறோம்ங்க.
சரிங்க. இப்போ மற்றபடி நீங்கள் இந்த காய்க்காக நேந்திரனோ அல்லது முந்தனோ சாகுபடி பண்ணுறதுக்கும் இலவாடை சாகுபடி பண்ணுறதுக்கும் முக்கியமாக என்ன வித்தியாசம்?
காய்கறி நம்ம வந்து இலவாடைங்கிறது இப்போ ஆளுகை இல்லாத பட்சத்தில் அளவு ஆளுகள் தான் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு காய்கறி 2 ஏக்கரை பண்ணுறதுக்கு ஒரு 10 ஏக்கரை பண்ணலாங்க. அதே ஆளுகள் வச்சு நம்ம தண்ணி கட்டுற காலம் தான் போதுங்க. சொட்டுநீர் இதை போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணியும் நிறைய வேணுங்க, தண்ணி நிறைய வேணுங்க. அப்புறம் நம்ம அறுக்கிறதுக்கு மட்டும் ஆள் வச்சுக்கணும். ஆள் 1 ஏக்கருக்கு ஒரு 5 ஏக்கர் இருந்தால் ஒரு 2 பேர் இருந்தால் போதுங்க. அதுக்குள்ளே அறுத்துட்டு இருப்பாங்க. அதே வந்து நீங்கள் காய்கறி பண்ணும்போது நிறைய ஆளுக்கு தேவைப்படுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இப்போ இந்த காய்கறிக்கு வேலை இப்போ இந்த இலவாழை கொஞ்சம் போட்டு பழகிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளைங்க.
சரிங்க. இப்போ இந்த இலவாழைக்கு அப்படிங்கும்போது சாதாரணமாக வாழைக்கு உரம் கொடுக்கறதுக்கும் இலை வந்து இப்போ 6 மாதத்தில் நீங்கள் அது ரெடி ஆகிடும் அப்படிங்கிறீங்க.
ஆமாங்கம்மா.
அப்போ தொடர்ச்சியாக இலை அறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா?
தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல காட்டில் பவர் இருந்ததுன்னா ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் வச்சுக்கலாங்க. இந்த கரும்பு ஓட்ட எப்படிங்க இந்த கட்டை விடும் அது மாதிரி தொடர்ச்சியாக வச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இஸ்டிமேட் நம்ம காட்டில் நல்லா பவர் எருவெல்லாம் நிறைய போட்டோம்னாங்க பிரி 2 வருஷத்துக்கு நின்று இருக்குங்க. உரமெல்லாம் உரவெல்லாம் கொஞ்சம் விலையை வேறு ஏறிடுது. அதனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தாலும் அதிகமாக போட முடியாது. இயற்கை உரம் தான் கொஞ்சம் கொடுக்கணும். சாணி இந்த ஏதோ பட்டி ஆட்டுப்பட்டி வைக்குவோங்க. அது வந்தாங்கன்னா ஒரு சீசன் வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு அது தாக்கு பிடிக்குங்க. கூட தான் நம்ம உரம் கொஞ்சம் நம்ம சத்தி போல் போட்டுக்கலாங்க. போட்ட அளவுக்கு நல்லா நின்று அறுக்கணும் வச்சுங்களேன்.
இப்போ காய்க்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த 10 மாதமோ இல்லை நேந்திரனாக இருந்தால் இன்னும் 2 மாதம் கூட.
ஆமாங்கம்மா.
அறுத்துட்டீங்கன்னாக்கா இப்போ அடுத்த கட்டை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இலை வாழைன்னு நீங்கள் இலையை தொடர்ச்சியாக அறுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க அந்த வாழையோட அந்த இது எப்படி எப்போ முடிஞ்சு அடுத்த கட்டை எப்போ விடுவீங்க?
அது வந்து சைடுகளை வந்துட்டு இருக்குங்க.
சரிங்க.
இது காய் வாழைங்கிற போது அறுத்துருவோம் இலைய அந்த சைடுகள் அறுத்துருவோம். இது அறுக்கப்படாதுங்க. சைடுகள் வந்தால் தான் நம்மளுக்கு லாபங்க. எந்த அளவுக்கு சைடுகள் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு நல்லா வருங்க. இப்போ ஒரு தாய் வாழை வந்து ஒரு 6 மாதத்தில் அறுப்பு வந்தால் ஒரு 3-4 மாதத்தில் ஈனிக்குங்க. அடுத்து சைடு வாழை வர நிறைய வர வரத்தான் நம்மளுக்கு அதில் ஈல்டு ஜாஸ்திங்க. அதில் ஒரு குருத்து 2 ரூபாய் போகணுன்னு வச்சுங்க. இப்போது பல குருத்து வர்ற போது அதில் நம்மளுக்கு சேர்ந்து வந்து தொகை சேர்ந்து வந்துடு. நல்லா காட்டில் நல்லா பவர் வந்து நல்லா கண்ணை தரமாக போட்டோம்னா ஒரு தொடர்ச்சியாக உங்களுக்கு கண் வந்து நல்லா பிடிச்சி நல்லா வருங்க. நல்லா இலை நல்லா வளர்த்தி கிடைக்கி தண்ணி நல்லா பாய்க்கணுங்க. ஏற்காடாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்க. இப்போ அந்த அளவுக்கு தொடர்ச்சி 2-3 வருஷம் அது பலன் கிடைக்குன்னு வச்சுங்களேன்.
இப்போ ஒரு தாய் வாழை ஒன்று இருக்குன்னாக்கா அதை சுற்றி ஒரு அதிகபட்சம் எத்தனை கண் விடுவீங்க?
ஒரு கண் அது விடுறதில்லை. வர்றதுன்னு பூரா விட்டுருங்க. இதுக்கு பூவன் வாழைக்கு
எதையுமே விட்டுறது
எல்லாமே வெட்டுறதில்லைங்க. நேந்திரமா மற்ற காய் வாழைனா வெட்டினாத்தான் அடுத்த தாய் வாழைக்கு நல்லா முழு ஈல்டு கிடைக்குங்க, உரம் கிடைக்கும். அப்புறம் அது வந்து இது அப்படி இல்லைங்க. செயல்களை வந்தால் தான் நம்மளுக்கு லாபங்க. அதெல்லாம் வெட்டக்கூடாதுங்க.
சரிங்க.
அப்புறம் மொத்தமாக கடைசியில் அழையிற போதும் தோண்டி எறியுங்க.
ஓ சரி சரி.
அது வரைக்கும் சைடுகள்னு நம்ம வந்துட்டே இருக்குங்க. காட்டில் நல்லா பவர் இருந்ததுன்னா நல்லா நிறைய கண் வந்துட்டே இருக்குங்க. சைடில் ஒன்று போக ஒன்று வந்துருன்னு வச்சுங்களேன். அந்த மெயின் வாழை காய் புட வந்தோம்னா அது வெட்டி அந்தெல்லாம் போட்டுறணுங்க. அப்புறம் சைடுகள் வரும்போது ஊக்கம் வந்துருங்க. அது அதனால் அழைக்க வேண்டியது இல்லைங்க. அது இதை இருந்தால் 10 மாதம் அழைச்சிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் சும்மா கிடந்து அப்புறம் அடுத்தது போடணுங்க. நேந்திர இது மாதிரி இருந்ததுன்னா இலை வாழைக்கு தொடர்ச்சி ஒரு 3 வருஷம் நல்லதாக வச்சுக்கலாங்க.
இப்போ அந்த மாதிரி 3 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் அந்த கொள்ளையை அழிக்கணும் அப்படின்னாக்க இடையில ஏதாவது ஒரு இடைவெளி கொடுப்பீங்களா இல்லை வேற பயிர் எதுனா போடுவீங்களா?
இப்போ ஏதோ மக்காச்சோளம் இந்த மாதிரி போடுங்க மாதிரி அந்த மாட்டு வேவரி வந்து கேட்பாங்க, மக்காச்சோளம் இந்த மாதிரி ஏதாவது போடுறோம் இடையில வந்து.
சரிங்க.
இல்லாட்டி நம்ம பட்டியா சும்மா தான் போட்டு வச்சு உழவு போட்டு வச்சிருங்க, காடு நல்லா ஆறக்க வச்சுட்டு ஒரு 6 மாசம் கேப்பிட்டு மறுபடியும் போடலாமுங்க.
சரிங்க. அந்த உழவு போடுறது அப்படின்னா நீங்க அந்த பழைய கன்று அதோட அந்த கிழங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா?
ஆமாங்க.
அதெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்துங்களா இல்ல நிலத்திலே போட்டு?
இப்போ எல்லாம் அந்த ரொட்டேவேட்டர் மாதிரி வந்துருச்சுங்க டிராக்டர்லயே, அதெல்லாம் அப்படியே அதுலயே போட்டு ஓட்டி அதே ஒரு எருவாய் போவோங்க. அந்த வசதியில இப்ப வந்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முன்னாடி எல்லாம் ஆள் வச்சு கடத்துவங்க, அந்தல வச்சு தோண்டி எடுத்து அந்தல போடணுங்க, அது ஒரு தொகை சிரமமா இருக்கு. அப்புறம் இப்ப அந்த பிரச்சனை வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் இப்போ ரொட்டேவேட்டருங்கிற முறையில டேட்லேயே வந்துருச்சுங்க, வாழையோடைய போட்டி அப்படியே மக்கி எருவாய் போகுங்க, அது அப்போ சிரமம் இல்லைங்க. ஒரு 6 மாசத்துல மறுபடியும் பண்ணலாங்க வேற விவசாயம் எல்லாம்.
சரிங்க. இப்ப வாழை போட்டதும் ஆரம்பத்துல சின்ன கண்ணா இருக்கும் போது ஏதாச்சும் ஊடு பயிர் அந்த மாதிரி போடுவீங்களா?
ஆரம்பத்துல நிறைய போடும், முன்னாடியெல்லாம் நிறைய போடுவோங்க, உள்ள ஏதாவது தட்டை வைக்குவோங்க, கத்திரி தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் வைக்குவோங்க. இப்ப எல்லாம் வாழைக்கு பிடிச்சதுனால கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணிட்டோம்ங்க. அதை பாதிக்குது, வாழை கொஞ்சம் பாதிக்குங்க. இப்ப எல்லாம் அதிகம் பண்ணும் போனா நம்ம எஸ்டிமேட் அதிகம் கொடுக்கணுங்க, அப்புறம் அது உள்ள வச்சுன்னா இதையும் பாதிக்குங்க. வேணா இது வேணா இந்த கொளிஞ்சி இது தட்டை இதெல்லாம் வேணா போட்டு ஓட்டி மக்கி அதுக்கு வேண்டி போடலாங்க. சணப்பு இது மாதிரி போட்டு வேணா வாழைக்கே போட்டோம்னா வேணா அதோட எருவா இயற்கை எருவாய்க்கும், அது வேணா போடலாம், அது மாதிரி போட்டுக்கலாங்க. அது மாதிரி இப்போ நம்ம முதல்ல போட்டு ஓட்டுறவங்க போடுறாங்க, சணப்பு இதெல்லாம் போட்டு ஓட்டிட்டோம்னா இயற்கை சத்து ஆயிக்குங்க, தலைச்சத்து ஆயிக்குங்க. நம்ம உலைய வேணாலும் போட்டு அப்படியே மடக்கி போட்டு வாழைக்கு வெட்டி போட்டுடலாங்க, வெட்டி போட்டால் கொஞ்சம் எருவாய்க்குங்க. அப்புறம் வேற நம்ம காய்கறியில வச்சோம்னா கொஞ்சம் வாழை கொஞ்சம் பாதிக்கும், எப்படி இருந்தாலும்
சத்து
இழுக்க நிறைய கொடுக்கணுங்க. அந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த அளவுக்கு மாடு நிறைய வச்சிருந்தோம்னா ஏறி நிறைய போட்டு பக்கம் பண்ணோம்னா வேணா உள்ள ஏதோ பண்ணலாங்க, நம்ம ஆளுக்கு பிரச்சனை இதெல்லாம் இருந்தாங்க.
சரிங்க. இப்போ வாழை வந்து ஒரு இது போட்டு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அடுத்த பயிர் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த இயற்கை உரம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்களா? மாடு மாடுகள்
அதான் இப்போ மாடு வச்சு காப்பாற்றுற அளவுக்கு இப்போ ஆளுக கம்மியானதுனால எங்களை கலவையில 2 மாடு வச்சிருக்கிறோங்க. முன்னாடியெல்லாம் 10 மாடு 15 மாடு இருக்குங்க, ஆளு நிறைய இருப்பாங்க, பராமரிப்பு கால் இருக்கு. இப்ப நம்ம கட்டுப்பாடு பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு விரிவா பண்ற போது மத்த வேலைக்கு வந்து முடியாதுங்க. அதனால வந்து அளவா 2 மாடு 3 மாடு வச்சுக்கோங்க. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா வெறும் வாங்கி தான் போடணுங்க. வெளியோட 1000 ரூபாய்க்கெல்லாம் டிராக்டர் சொல்றாங்க, வாங்கி நாம கொண்டு வந்து ஆளு வச்சு போடும்போது 2000க்கு மேல வந்து காட்டுக்கு வர்ற போது அப்படி பராமரிப்பு பண்ணிக்கலாங்க. பட்டி வைக்குவாங்க, அங்க வந்து நிறைய இந்த ஆட்டுக்காரர் நிறைய வருவாங்க, அதுல வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பட்டி வச்சுட்டு அது ஒரு எருவாய்க்குங்க. அவங்க டெய்லி இது ஒரு சம்பளம் வாங்கிக்குவாங்க, பட்டி வச்சுட்டு போயிருவாங்க, அப்படியும் பண்ணலாங்க.
இயற்கையிலேயே நம்ம கொடுக்குற இந்த உரத்தை தவிர மற்ற உரங்கள் யூரியாவோ பொட்டாஷோ
ஆமாங்க
அந்த மாதிரி உரங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க?
இப்போ அதிகமாக உரம் கொடுக்குறோம், இயற்கை இறக்கு கொடுக்குறது நல்லதுங்க. வேணா ஒரு ஏக்கராவுக்கு 10 மூட்டை கொடுக்கலாமுங்க, வருஷத்துக்கு 10 மூட்டை அளவாக குறிய அளவில் கொடுக்கலாங்க. ஏதோ அந்த தலைச்சத்துக்கு கொஞ்சம் நல்லா ஊக்கமாக வர்றதுக்கு ஒரு எடுத்து கொடுக்கணும் வச்சுங்களேன், இயற்கை எருவை எடுத்து கொஞ்சம் நல்லா பயிருக்கு கொடுக்குங்க. அதுக்கு வேண்டிய ஒரு 10 மூட்டை வருஷத்தில் ஒரு 10 மூட்டை 20 மூட்டை கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஈல்டு நல்லா வருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க.
அது எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது?
அது ஒரு 3 மாசத்துல கொடுக்கலாங்க, ஆரம்பித்தா 6 மாசத்துல களை வெட்டும் போது கொடுக்கலாங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் வாழையெல்லாம் நம்ம உங்களுக்கு அறுப்பு முடிஞ்சு தளர்ந்து போகிற போது ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் எதாவது வேணால் கொடுக்கலாங்க. அப்போ தான் தொடர்ந்து அறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு
வச்சுங்களேன்,
இடையில கொடுக்குறது தப்பு இல்லைங்க.
இப்போ அதை தவிர இந்த உயிர் உரம்லாம் சொல்கிறாங்க, நுண்ணூட்ட சத்துக்கள்.
ஆமாங்க ஆமாங்க.
அதெல்லாம் ஏதாவது கொடுப்பீங்களா வாழைக்கு?
கொடுக்கலாங்க, கொடுத்தா நல்லா அந்த அளவுக்கு நல்லா நின்று அறுக்குங்க, நல்லா ஊக்கமாக இருக்கணும். டானிக்கு மாதிரி மனசின் டானிக்கு மாதிரி கொடுக்கலாம், நல்லா அனுபவத்தில் பண்ணிக்கிறோம்ங்க.
என்ன கொடுப்பீங்க அது மாதிரி?
ஆசோஸ் பயிர் எல்லாம் இந்த 100% நிறைய விற்கிறாங்க, அது நம்ம பேக்கெட்டில் கலக்கி உரத்து கூட கலக்கி கொடுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம சொட்டு நீர்லாம் போட்டோம்னா சொட்டு நீர் வழியாக கொடுக்கலாங்க.
நீங்கள் சொட்டு நீர் போட்டுருக்கு?
இப்போ இன்னும் இனிமேல் போடலான்ட்டு இருக்கிறாங்க, ஒன்று போடலைங்க. இப்போல்லாம் நிறைய மானியமெல்லாம் சொல்கிறாங்க, பார்த்துட்டு போடலான்ட்டு ஒன்றும் இதுவரையும் போடல. வாய்க்கால் தான் போய் பாயுதுங்க, எல்லாம் வந்து தண்ணி எங்களுக்கு உள்ள முடியாதனால தண்ணி நிறையங்களும் அப்படி பண்ணிக்கிறோம்ங்க. தண்ணி குறைவாக இருக்கிறவங்க சொட்டு நீர் போடுறதும் பெட்டருங்க.
இப்போ நீங்கள் வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்லும்போது நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வாழைக்குன்னு சொல்லிட்டு பனானா பூஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க?
யூஸ் பண்ணிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்கிறவங்க அப்படி பண்ணலாம்ங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. அளவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குங்கிறது கொஞ்சம் இது சத்து.
சரிங்க.
பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, காய் ஊறுறதுக்கு.
சரிங்க.
நிறைய இப்படி வந்துட்டு சொல்கிறாங்க, நம்ம அனுபவத்தில் அது இப்போது யூஸ் பண்ணி தப்பு இல்லைங்க, பண்ணலாங்கம்மா.
சரிங்க. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க விவசாயத்தை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல தான் பண்ணிட்டு இருக்கோம்
அப்படின்னு.
எதிர்காலத்துல விவசாயம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
எதிர்காலத்துல வந்து சப்போர்ட் நல்லா வேணுங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம். அப்புறம் வந்து இயற்கை ஒரு நிறைய உலகம் நல்லா ஒரு ஈஸியான மெத்தடில் வரணுங்க. அப்புறம் இப்படி நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லாமல் நல்லா ஒரு தரமான ரேட் கிடைச்சதுன்னா பண்ணுறதுக்கு ஆர்வப்பட்டு வருவாங்க எல்லாம். இப்போ நாங்கள்லாம் அனுபவத்தை வச்சு நிறைய பண்ணுறதுனால அளவுக்கு பண்ண முடியுதுங்க. புதுசாக வரவங்களுக்கெல்லாம் அந்த பழைய மெத்தடெல்லாம் சூட் ஆகாதுங்க. புதுசாக வந்து ஏதோ ட்ரிப்ஸு போட்டு ஏதோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்தால் தான் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணணுங்க, அப்போ தான் பண்ண முடியுங்க.
சரிங்க. இப்போ வந்து பொதுவாக பார்த்தோம்னா அந்த நிறைய உரமோ பூச்சி மருந்தோ அதெல்லாம் நிறைய பயன்படுத்துனதுனால நம் நிறைய நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் ஃபுல்லாக அந்த வெளியிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு உரமோ மருந்தோ அடிக்காமல் முழுசாக அந்த இயற்கை உரங்களை கொடுத்தே விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ நிறைய எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் கூட அதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு
இருக்கு.
இப்போ நீங்க வந்து ஏதாவது உரங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு
சொல்றீங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு இயற்கை அதை இதை வந்து அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி முறையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதாவது இருக்குங்களா?
கண்டி முடிஞ்சளவுக்கு நாங்கள் இயற்கையை தான் விரும்புகிறோங்க. இயற்கையை போனால் தான் நிரந்தரமாக காடு பூமியில் இருக்கிற சத்து போகாதுங்க, இந்த பூச்சிகள் அழியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நம்ம செயற்கையாக நம்ம களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது, இந்த பியூடன் குருணையெல்லாம் நிறைய இப்படி போடுறது கண்டிப்பாக நிலத்தோட சத்து பாதிக்குமுங்க. வந்து ஒரு விஷமாக தான் வைங்களேது, நம்ம வேறு வழியெல்லாம் பண்ணுறோமுங்க. வந்து விரிவாக பண்ணும்போது அதை பண்ணித்தான் ஆகணுங்க, ஆளுக்கு பிரச்சனைகள் பண்ணித்தான் ஆகணுங்க. நம்ம அதை கையாள அளவுக்கு கொஞ்சம் ஈல்டு பாதித்தான் செய்யுங்க. நம்ம குறைச்சி இயற்கையாக நம்ம போயிட்டோம்னா மனுஷனுக்கு எப்படி நம்ம மருந்து அதிகமாக சாப்பிடும்போது பாதி பெச்சாதுங்கிற மாதிரி பூமிக்கு அப்படி தேங்களே என்னதான் இல்லை, இயற்கையோட நம்ம ஒன்றி போகிற மாதிரி இருக்காதுங்க. கண்டிப்பாக பண்ணுறது பெட்டர், நாங்கள் அப்படி தான் விரும்பி பண்ணுறோமுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எரு நிறைய போடுறோமுங்க. களை எடுத்துக்கிற பில்லுலாம் முடியாத இடத்துக்கு தான் அருக்கு குறைக்கல அடிப்போம், மருந்து அடிப்போம், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யுங்க, அதனால சந்தேகம் இல்லைங்க.
இப்போ வந்து இந்த வாழை தவிர வேற ஏதாவது இப்போ புதுசாக பசுமை குடியில் அமைச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, வேற பயிர்கள் ஏதாவது சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது எதிர்கால திட்டம் அந்த மாதிரி?
கண்டிப்பாக இருக்குங்க, எல்லாம் நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ நிறையா அக்ரிகல்ச்சர்லாம் நிறைய யூனிவர்சிட்டிலாம் சொல்கிறாங்க, பயிற்சி கொடுத்து அதுக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணலான்ட்டு ஆர்வம்ங்க. அப்படி பண்ணால் தான் அவனி பண்ண முடியும் போல் தெரியுதுங்க, அதனால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஆர்வம் இருக்கிறவங்க பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணலான்ட்டுங்கம்மா.
தென்னை எவ்வளோ வச்சுருப்பீங்க?
தென்னை ஒரு 5 ஏக்கரை போட்டிருக்குறோங்கம்மா. தென்னை கொஞ்சம் அவனி அதிகமாக பண்ணலாம் பண்ணுவோங்க. இன்றைக்கி ஒரு பகுதி குறைச்சும் ஒரு தென்னை போட்டோம்ங்க. ஒரு 5 ஏக்கரை இருக்குதுங்க, ஒரு 400 மரம் இருக்குதுங்க. இன்னொரு ஒரு 10 வருஷம் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சா எப்படியே பண்ணலான்ட்டு முடியாட்டி கொஞ்சம் தண்ணி போட்டுக்க வேண்டியதுங்க, வேற வழி இல்லைங்க.
வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதனால
ஆமாங்க,
நிறைய அந்த மரங்களுக்கு போயிட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் சுலபமா இருக்கும்.
ஆமா, கொஞ்சம் நம்ம சொட்டு நீர் போட்டோம்னா நம்ம ஒருத்தரே வந்து 10 ஏக்கரை வேணா கவனிச்சுக்கலாங்க. நம்ம ஆளுகளை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம மார்க்கெட் பிரச்சனையும் எல்லாம் அவங்கள வந்து எல்லாம் தென்னையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தென்னை மரம் ஏறக்கெல்லாம் மரம் கருவியெல்லாம் வந்துருச்சுங்களா, தேங்காய் போடுறதுக்கெல்லாம். அப்படி வரதுனால கொஞ்சம் நம்பி போடலாமுங்க.
இப்போ மாடு 2 மாடு வச்சிருக்கேன்னு
சொன்னீங்க. ஆமா ஆமா.
இப்போ அதுக்கு புல்லு அதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வாழைக்குள்ளே போட்டுக்கிறீங்களா?
தனியாக போட்டிருக்கிறோம்ங்க. வாழைக்குள்ளே போட்டால் போடலாமுங்க, எந்த பாதிக்குங்க. வாழைக்குள்ளே போட்டால் வாழை பாதிக்குங்க, அதனால் நான் தனியாக போட்டு
பராமரிப்பு
இந்த சீமை புல்லு போட்டிருக்கிறோம்ங்க. மசாலா கொஞ்சம் போடலான்ட்டு இருக்கிறோம்ங்க. அப்படி எதை போட்டோம்னா நல்லதுன்னுவீங்களா? அதான் சோள பயிர் போடுவோங்க, மக்காச்சோளம் கொஞ்சம் ஊனி அடவீரை போட்டு அறுத்து போட்டுக்கலாமுங்க. பால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. மக்காச்சோள பயிர் அந்த புடையோடு போடும்போது பால் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம போட்டோம்னா மற்றவங்க வந்து அறுத்துட்டு போகிறாங்கல்லாம், அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாங்க. ஒரு 2 ஏக்கர் 4 ஏக்கர் போடும்போது வந்து ஒரு தொகைக்கு அறுத்துட்டு போயிடுறாங்கல்லாம் வந்து, அது மாதிரியும் பண்ணுறோம்ங்க.
இப்போ நீங்களே வந்து பில்லு போட்டிருக்கிறதுனால கால்நடைகளுக்கு வெளியிலேருந்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை?
இப்போத்தி ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லைங்க. எதாவது இந்த புண்ணாக்கு தவிடெல்லாம் கொஞ்சம் வாங்கணுங்க, அது கூட கொஞ்சம் கலக்கி போட்டோம்னா நல்லா பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேண்டி பண்ணிக்கிறோம்ங்க.
அப்புறம் நாங்கள் உபயோகத்துக்கு வச்சிருக்கீங்க இல்லை பால் வெளியில்?
இப்போ மாறி மாறி வர மாதிரி வீட்டுக்கு வேண்டி தான் வச்சிருக்கிறோம்ங்க. அதிகமாக வச்சிருந்தவங்க இப்போல்லாம் நீங்கள் பண்ண முடியாதனால ஏதோ கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறது ஊற்றிக்கோங்க. நாங்களுக்கு பகுதி வச்சுட்டு ஏதோ பசங்களாக இருக்கிறனால பகுதி ஊற்றிட்டு இருக்கிறோங்க. இப்போ
என்ன மாடுங்க, கலப்பின மாடுங்களா?
கலப்பின மாடு எனக்கு பழைய ரக மாடுங்க. அளவுக்கு நாட்டு மாடு நல்லா இருக்குங்க. அளவுக்கு இப்போ நிறைய வந்துருச்சுங்க, இருந்தாலும் கூட எங்களுக்கு அது விடாமல் வச்சுங்களா அது பிடிக்குதுங்க. இப்போ
சரி சரிங்க,
பரவாயில்லைங்க அளவுக்கு.
இப்போ வந்து இந்த 0 பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாடு இருந்தால் போதும், அதை வச்சுட்டு நம்ம எத்தனையோ ஏக்கருக்கு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க.
ஆமாங்க.
அதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் நினைக்கிறீங்களா அப்படிங்க?
அது கண்டிப்பாக பண்ணலாங்க, முயற்சி எடுத்து. அப்படியே நம்ம கொஞ்சம் லேட்டாகுங்கிறது 0 பட்ஜெட் கொஞ்சம் பிக்கப்பாக இருக்கு, ஆனால் அது கரெக்டாக பண்ணிட்டோம்னா தொடச்சி அப்புறம் வந்து ஈல்டு நல்லா எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க, நம்ம கொஞ்சம் அவசரமாக இதை போட்டு பழகிட்டோம், அது வந்து கொஞ்சம் லேட்டாக செட் ஆகுங்க. நல்லா தொடர்ச்சியாக பண்ணிட்டோம்னா இயற்கை சத்து மாறாமல் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நல்லா தண்ணி நீர் நல்லா கொஞ்சம் தாங்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த
மட்டையில் உள்ள போட்டு பண்ணும்போது வேஸ்ட் ஆகாதுங்க, தண்ணிகளை நம்மளுக்கு வந்து சேமிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சத்து கிடையாதுன்னு வச்சுங்களேன், இயற்கை பூமியில் இருக்கிற சத்து உயிர் சத்து கிடையாதுங்க, அது கண்டிப்பாக பண்ணலாங்க.
இப்போ மாடு வச்சுருக்கவங்க நிறைய பேர் இந்த கோபர் கேஸ்ன்னு சொல்லிட்டு சாண எரிவாயு இது வச்சுருக்காங்க, நீங்கள் வச்சுருக்கீங்களா?
இருங்க, அது நம்ம வீட்லேயும் இருக்குதுங்க. நாலு கூட சாணி போட்டோம்னா அது தொடச்சி ரெண்டு நாளைக்கு இல்லாட்டி கூட நம்ம அதே சரியாக இருக்குங்களுக்குங்க.
கேஸ்
ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு கூட டெய்லியும் சாணி போடும்போது சரியா இருக்குதுங்க. அது
சரிங்க,
அதுக்கு நம்ம மாடு யூஸ் ஆகுதுங்க, கண்டிப்பாக சாணம் யூஸ் ஆகுதுங்க. ஆமாங்க ஆமாங்க.
இப்போ வந்து அது லைட்டு எரிவுறதுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக அது பயன்படுத்தலாங்க. அப்புறம் அது வந்து டூ இன் ஒன்னுங்கிற மாதிரி யூஸ் ஆகிக்குதுங்க. நிறைய அப்படி பண்ணுறாங்கிறாங்க.
வந்து உங்கள் குடும்பத்துக்கு சமையலுக்கும் அப்புறம் லைட்டுக்கும் கூட அந்த
அதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ அவ்வளோக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க. அப்புறம் அந்த அது வேஸ்ட்டு அதுலேயே கழிவு வந்துடும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எருவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. கழிவுகள் அதுலேயும் கொஞ்சம் வந்துரு, வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ நம்ம சிலிண்டர் கேஸ் எல்லாம் விலையெல்லாம் ஓடுறாங்களோ இதை அது யூஸ் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க, மிச்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம்ங்க.
சரிங்க, அப்போ நல்லா இருக்கிற இடுபொருட்கள் நமக்கு கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எதையும் வீணாக்காமல் வெளியிலேருந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்கி உரம் போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த உங்ககிட்ட இருக்கிற பண்ணை கழிவு பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தியே பண்ணிகிட்டு இருக்கீங்க?
ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா, நாங்கள் நல்லா அனுபவம் இருக்கிறனால அதுக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம்ங்க.
சரிங்க.
அப்புறம் நல்லா எருவெல்லாம் நாங்களே மிச்சம் பண்ணி போட்டுக்கிறோம்ங்க. அப்புறம் சொந்த வேலையை ஆள் செய்யறனால கொஞ்சம் அளவுக்கு தெரியறது இல்லைங்க, பத்தாவதுக்கு ஆள் கூப்பிட்டுக்கிறோம்ங்க. அப்புறம் தொடர்ச்சியாக பண்ணாலும் எங்களுக்கு ஒரு சிரமம் தெரியுது இல்லைங்க, புதுசாக வர்றாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்கன்னு
வச்சுங்களேன்.
இப்போ நீ அதுக்கு தந்தாலும் நாம் வருங்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஓக்கம் கொடுத்து ஏதோ பண்ணணும், கண்டிப்பாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க நினைக்கிறேங்க. வாரிசு வந்து
உங்களுடைய 40 ஆண்டு கால விவசாய அனுபவங்களை எல்லாம் வந்து நம்முடைய நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க.
சரிங்கம்மா,
வானொலியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
வணக்கம்மா, ரொம்ப நன்றிங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வச்சதுக்கு, அனுபவம் சொல்ல வைக்க ரொம்ப நன்றிங்க. ஓரளவுக்கு எதோ நான் எல்லோரும் ஒரு பயனுற்று எல்லாம் சந்தோஷம் இருக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க. தொடர்ச்சி பண்ணுற நம்பிக்கை முடிஞ்சளவுக்கு பண்ணுறவங்களே ரொம்ப நன்றிங்கம்மா.
வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரைக்கும் இலைவாழை சாகுபடியில் தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க நீலம்பூரை சேர்ந்த NC செல்வராஜ் அவங்க.
அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டவர் N. குணவதி.
வாழை சாகுபடியில் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க 243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.